கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
ஓவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக தரம் 5 மாணவ மாணவியருக்கு தமிழ் பாடநூலில் உள்ள சிற்சில விடயங்களை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் இன்று இணைத்துக் கொள்ளும் நான் பதிலை தமிழ் மகளிர் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியை எம் மலர்விழி. அன்பான மாணவ மாணவியரே, இனிய மாலை வணக்கங்களுடன் இன்று எமது கற்றல் வேளையில் தரம் 5 தமிழ் பாடநூலில் 83 பக்கம் 12 அலகு நெல்வழி என்ற பாடத்தை கற்க தயாராவோம். ஆம், எனது இனிய மாணவ மாணவியரே, எமது கற்றல் கற்பித்தல் செயற்பாடு உயிரோட்டமுடையதாகவும் உங்களுக்கு பயனுடையதாகவும் அமைய நீங்கள் தரம் 5 தமிழ் பாடநூலையும் சில குறிப்புகளை எழுதி கொள்ளும் தேவை இருப்பதால் எழுது கருவிகள் மற்றும் கற்றலுக்கு தேவையான இதர பொருட்களையும் உங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். நெல்வழி. நெல்வழி என்ற நீதி நூலை எழுதியவர் யார்? நெல்வழி என்ற நூலை எழுதியவர் ஔவையார். ஔவையார் என்பவர் யார்? இவர் முற்காலத்தில் வாழ்ந்த பல புலவர்களுக்கு மத்தியில் சிறந்த பல அறநூல்களை, அதாவது தர்மத்தை நீதியை விளக்கும் அறக்கருத்துக்களை எடுத்து கூறும் நூல்களை எழுதிய பெண் புலவர் ஒருவரே ஔவையார் ஆவார். உங்களுக்கு தெரியும், தரம் 2 தரம் 1 ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் முதலான பல நீதி வெண்பாக்களை நீங்கள் மனனம் செய்திருப்பீர்கள், கற்றிருப்பீர்கள். அவரின் அடுத்த ஒரு பெரிதொரு நீதி நூலே இந்த நெல்வழி ஆகும். இப்பொழுது பக்கம் 83 முதல் இரு பந்திகளை என்னுடன் இணைந்து நீங்களும் வாசியுங்கள், விளக்கம் பெறுவோம். ஔவையார் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெண் புலவர். அவர் வள்ளல் அதியமான் அளித்த நெல்லிக்கனியை உண்டு நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார். நெல்வழி, கொன்றைவேந்தன், மோதுரை, ஆத்திச்சூடி, ஞானக்குரல், ஆசாரக்கோவை போன்றவை அவர் பாடிய பாடல் தொகுப்புகள் ஆகும். பார்ப்போம். வள்ளல் என்றால் உங்களுக்கு தெரியும், கொடையாளி, இல்லை என்று பிறருக்கு கொடுப்பவன் வள்ளல். அதியமான் அளித்த நெல்லிக்கனியை உண்டு நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார். இங்கு அதியமான் என்ற மன்னனுக்கும் ஔவையார் என்ற தமிழ் புலவருக்கும் இடையிலான இந்த நெல்லிக்கனி தொடர்பாக ஒரு கதையொன்றே இருக்கிறது. இக்கதையை நீங்கள் வீட்டிலுள்ள பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். காலத்தின் குறைபாடு காரணமாக இங்கு நாம் பாடத்திற்குள் செல்கிறோம். இங்கு ஔவையாரால் எழுதப்பட்ட பல்வேறுபட்ட நூல்களின் விபரங்கள் தரப்பட்டுள்ளது. எனவே உங்களுக்கு ஒரு வினா வினவப்படலாம். ஔவையாரால் எழுதப்பட்ட நூல்கள் சிலவற்றை பெயர் குறிப்பிடுக. நல்வழி கொன்றைவந்தன், மதுரை ஆத்திச்சூடி, ஞானக்குரல் ஆசார கோவை, இவை ஔவையாரால் எழுதப்பட்ட நீதி நூல்களாகும். அடுத்த பந்திக்குள் செல்வோம். நல்வழி ஔவையார் இயற்றிய ஒரு தமிழ் நீதி நூல் ஆகும். மக்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய அறக்கருத்துக்களை இந்நூல் எடுத்து கூறுவதால் இதற்கு இப்பெயர் வந்தது. இந்நூலில் 40 வெண்பாக்கள் உள்ளன. சரி, இப்பொழுது இப்பந்தி எமக்கு என்ன கூறுகிறது என்று பார்க்கலாம். அதாவது, ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய நீதி கருத்துக்களை கூறுவதால் எம்மை நல்வழிப்படுத்த பல்வேறுபட்ட தர்ம கருத்துக்களை அறக்கருத்துக்களை எமக்கு இயம்புவதால் நல்வழிப்படுத்துவதால் இந்நூலுக்கு நல்வழி என்ற பெயர் வர காரணமாம். இந்நூலில் எத்தனை வெண்பாக்கள் இருக்கிறது என்று வினவினால் 40 வெண்பாக்கள் உள்ளன. சரி, இப்பந்தியில் உங்களுக்கு நல்வழி என்ற பெயர் வர காரணம் யாது? ஔவையாரால் எழுதப்பட்ட இந்த நூலுக்கு நல்வழி என்ற பெயர் வர காரணம் யாது? மக்களை நல்வழிப்படுத்தும் அறக்கருத்துக்களை கூறுவதால் இந்நூல் நல்வழி என்ற பெயரை பெற்றது. நல்வழி என்ற ஔவையாரால் எழுதப்பட்ட நூலில் எத்தனை வெண்பாக்கள் காணப்படுகின்றன? நல்வழி என்ற நூலில் 40 வெண்பாக்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு நீங்கள் இவ்வினாக்களுக்கு விடையெழுத கற்க வேண்டும். இப்பொழுது நாம் நல்வழியில் உள்ள சில வெண்பாக்களை பார்ப்போம். சாதி 2, என்ன சாதிகள் பார்க்கலாம். செய்யுள் என்னுடன் இணைந்து வாசியுங்கள் மாணவர்களே. சாதி 2 வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இங்கு சாதி என்பது இனம், ஒளிய என்றால் அல்லாமல், அவ்வாறொழிய என்றால் அவ்வாறு அல்லாமல், சாற்றுங்கால் என்பது சொல்லுமிடத்து, அதாவது இவ்விடயத்தை சாற்றுங்கால், அதாவது இவ்விடயத்தை சொல்லுமிடத்து. மேதினி என்பது பூமி, இவ்வுலகத்தை குறிக்கும். இட்டார் என்பது கொடுப்பவர்கள், தர்மம் செய்பவர்கள். இடாதார் தர்மம் செய்யாதவர்கள், கொடாதவர்கள், பிறருக்கு எதையும் கொடுக்க விருப்பமில்லாதவர்கள். பட்டாங்கு என்பது பிள்ளைகளே உண்மை நூல், அறநூல் ஒன்றே இங்கு பட்டாங்கு என்று சொல்லப்படுகிறது. பொருளை பார்ப்போம். சாதிகள் 2 இருக்கிறதா? சொல்லும் போது நீதி வழுவாத நெறிமுறையில், அதாவது தர்மத்தை சரியாக பின்பற்றும் நெறிமுறையில், இந்த உலகத்தில் தர்மம் செய்தவர்கள் பெரியவர்களாகவும் தர்மம் செய்யாதவர்கள் சிறியவர்களாகவும் இழிகுலத்தவர்களாகவும் உண்மை நூல்கள் விளம்புகிறது என்பது பொருள். பொழிப்புரை பார்ப்போம். சொல்லப்போனால் பூமியிலே சாதி 2 அல்லாமல் வேறு இல்லை. நீதியினின்று தவறாத ஒழுக்க முறைப்படி பொருள் தேடி மற்றவர்க்கு கொடுத்து வாழ்பவரே உயர்ந்த சாதியினர், தர்மம் செய்யாதவரே இழிந்த சாதியினர். இதுவே அறநூலில் கூறப்பட்டுள்ள சாதி இரண்டு என்று ஔவையார் கூறுகிறார். இப்பாடலில் சில அரும்பத சொற்களை குறித்து கொள்ளுங்கள். ஒழிய அல்லாமல், ஒழிய அல்லாமல், சாற்றுங்கால், சாற்றுங்கால், சொல்லுமிடத்து, சாற்றுங்கால், சொல்லுமிடத்து. மேதினி என்பது பூமி. இட்டார் கொடுத்தவர், பட்டாங்கு உண்மை நூல். இவை முதலாவது செய்யலுக்குரிய பொருளை உங்களுக்கு தந்துள்ளேன். அடுத்ததாக இரண்டாவதாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் செய்யுள் வெண்பா எட்டு. ஈட்டும் பொருள் முயற்சி. ஈட்டும் என்பது சேர்த்து கொள்வது, நாங்கள் தேடி சேமிப்பதை குறிக்கும். பொருள் முயற்சி, பொருட்களை சேர்ப்பதில் எங்களுடைய முயற்சி, சொத்துக்களை சேர்ப்பதில் எங்களுக்குரிய முயற்சி. எண்ணிறந்த ஆயினும், எண்ணிலடங்காத ஆயிரக்கணக்கான வழிகளாக இருந்தாலும், உள்கூட்டும் படியன்றி கூடாவாம். ஊழ் என்பது பிள்ளைகளே எங்களுடைய ஊழ்வினை, எங்களுடைய விதிப்பயன், எங்களுடைய விதிப்பயன்படியே எங்களுக்கு சொத்துக்களும் செல்வங்களும் சேருமே அன்றி, தேட்டம் மரியாதை காணும் மகிதலத்தீர் கேண்மின் தரியாது காணும் தனம். ஈட்டும் என்பது சேர்க்கும், எண்ணிறந்த அளவில்லாத தேட்டம் தேடியது. மகிதலம் என்பது பூமி, தரியாது தரிக்காது நிற்காது நில்லாது. தெரியாது என்பது நிற்காது. தனம் என்பது பொருள், தனம் என்பது செல்வத்தை குறிக்கும். இங்கு நாம் எந்த பொருளை சேர்த்தாலும், தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டாலும் சொத்துக்கள் எமக்கு வந்து சேராது. எங்களுடைய விதி பயன், அதாவது நாங்கள் எந்த அளவு தர்மம் செய்து எங்களுக்கான பயனை சேர்த்து வைத்திருக்கிறோமோ, எங்களுக்குரிய புண்ணியத்தை தேடி வைத்திருக்கிறோமோ, அதுவே எங்களுக்கு எதிர்காலத்தின் செல்வமாக எம்மோடு சேர்ந்திருக்கும் மரியாதையும் மக்களிடம் சேர்த்திருக்கும் எங்களுக்குரிய அன்பும் சொத்துமாகும் என்று கூறப்படுகிறது. பூமியில் வாழும் மனிதர்களே, கேளுங்கள். கேண்மின் என்பது கேளுங்கள். பொருள் தேடுகின்ற முயற்சிகள் எண்ணில்லாதவையாக இருப்பினும், விதி கூட்டி வைத்தாலே அன்றி செல்வம் வந்து சேராது. அதாவது நாங்கள் எந்த அளவிற்கு தர்மத்தை செய்து எங்களுக்குரிய செல்வாக்கை நாங்கள் மக்களிடம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ, அதுவே எங்களுடைய செல்வமாக மதிக்கப்படும். அந்த மரியாதையே எங்களுடைய செல்வமாக கொள்ளப்படுமாம். அதனால் நீங்கள் தேடக்கூடிய செல்வம் மரியாதையே ஆகும், தர்மமே ஆகுமே அன்றி சொத்துக்களை அல்ல என்று கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை அச்செய்யுளை வாசிக்கிறேன். என்னுடன் இணைந்து நீங்களும் வாசித்து பொழிப்புரையை விளங்கிக் கொள்ளுங்கள். ஈட்டும் பொருள் முயற்சி, எண்ணிறந்த ஆயினும், உள்கூட்டும் படியன்றி கூடாவாம். தேட்டம் மரியாதை காணும் மகிதலத்தில் கேள்மீன் தெரியாது காணும் தனம். ஈட்டும் என்பது சேர்க்கும். எண்ணிறந்த அளவில்லாத தேட்டம் தேடியது மகிதலம் பூமி. தெரியாது தெரிக்காது நிற்காது. தனம் என்பது பொருள் அல்லது செல்வம். பூமியில் வாழும் மனிதர்களே கேளுங்கள், பொருள் தேடுகின்ற முயற்சிகள் எண்ணில்லாதவையாக இருப்பினும் விதி கூட்டி வைத்தாலே அன்று செல்வம் வந்து சேராது, சேர்ந்தாலும் தங்காது. அதனால் நீங்கள் தேடக்கூடிய செல்வம் மரியாதையே ஆகும் என்று இங்கு பொருள் விளம்பப்படுகிறது. அடுத்ததாக பக்கம் 85 மூன்றாவதாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வெண்பா, நல்ல குடி பிறந்தார் இயல்பு, அதாவது உயர்குடி மேன்மக்களின் பிறப்பியல்பு யாது என்று பார்ப்போம். வெண்பா 9 ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. பாருங்கள் பிள்ளைகளே, இந்த ஆறானது வெயில் காலங்களில் வெப்பம் சூடு அதிகரித்து நீர் எல்லாம் வற்றி மணல் நிறைந்து யாராவது தோண்டி ஊற்றில் நீர் எடுக்கும் போது அங்கு நீர் வந்து உலக மக்களுக்கு உவந்தளிக்கும். அதே போல நல்ல குடியில பிறந்தவர்கள் என்ன செய்வார்களாம், வறிய நிலையில் இருந்தாலும் தம்மிடம் வந்து ஒருவர் கேட்பாரானால் அவருக்கு இல்லை என்று கூறாது ஏதாயினும் ஒன்றை உவந்தளிக்கும் உயரிய பண்புடையவர்களாக இருப்பார்களாம். ஆறு வெயிலால் வற்றி ஊற்றின்றி வறண்ட நிலையிலும் ஒருவர் தோண்டி எடுக்கும் போது அங்கு கட்டாயமாக நீர் ஊற்றெடுக்குமாம். அதுபோல உயர்ந்த குடியில் பிறந்த மக்கள் தம்மிடம் பெறுவதற்கு எதுவுமே இல்லை என்ற போதும் தன்னை தேடி ஒருவர் உதவிக்கு கேட்டு வந்து நிற்கும் போது இல்லை என்று சொல்ல மாட்டார்களாம். ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் உதவி செய்யும் நல்ல பக்குவமுடையவர்களாக இருப்பார்களாம். இவர்கள்தான் நல்ல குடியில் பிறந்தவர்களாம். பெருக்கு என்பது வெள்ளம், ஊற்று என்பது நீர் ஊறுதல் நீர் சுரத்தல், ஊட்டும் காப்பாற்றும் இந்த உலகத்தை ஊட்டும் இந்த உலகத்தை காப்பாற்றும். நல்கூர்ந்தார் நல்குறவு என்பது வறுமையை குறிக்கும். நல்கூர்ந்தார் என்பது வறுமை அடைந்தவர். இசைந்து மனம் இசைந்து மனம் ஒத்து மனம் ஒப்புதல். எனவே இப்பாடலின் பொழிப்புறையவும் பார்ப்போம். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஆறு கோடை காலத்தில் வெப்பத்தால் வற்றி சுடு மணலாய் கிடந்தாலும் நீரை விரும்பி யாராவது தோண்டினால் ஊற்றெடுத்து உலகத்தவர்க்கு உதவி செய்து காப்பாற்றும். அதே போல நல்ல குடியில் பிறந்தவர்கள் மிகவும் வறியவராக மாறிய நிலையிலும் எம்மிடம் வந்து இறந்தவர்க்கு இல்லை என்று மனமொப்பி சொல்ல மாட்டார்கள். ஏதோ வகையில் அவர்கள் உதவி செய்பவர்களாகவே இருப்பார்கள் என்பது இதன் கருத்து. இச்செய்யலுக்குரிய அரும்பத சொற்களை குறித்து கொள்ளுங்கள். பெருக்கு வெள்ளம், ஊற்று சுரத்தல், ஊட்டும் காப்பாற்றும், நல்கூர்ந்தார், வறுமை அடைந்தவர், இசைந்து மனம் ஒப்பி. அடுத்ததாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வெண்பா, உழுதுண்டு வாழ்தலே உயர்ந்தது. உங்களுக்கு தெரியும் உழவின் மகிமை, உழவு தொழிலின் சிறப்பு. உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர் மற்றோர் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வர் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கு வெண்பாவில் நல்வெளியில் என்ன கூறப்பட்டுள்ளது பார்ப்போம். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே. ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை, கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு. அதாவது ஒரு ஆற்ற மரத்தின் கரையில் இருக்கும் அரச மரம் என்றோ ஒரு நாள் மிக பெரிய ஒரு மலையின் கீழ் அழிந்துவிடும், அதன் வாழ்வு முடிந்துவிடும். ஆதலால் உழுது பயிரிட்டு உண்டு வாழ்வதற்கு நிகரான ஒரு உயர்ந்த வாழ்வின் சிறப்பை கூற இங்கு புலவர் இவ்வாறு கூறுகிறார். நீர் பெருகி ஓடும் ஆற்றோரத்திலே உள்ள மரமும் அரசன் அரிய செல்வத்தில் சிறந்திருக்கும் பெரிய வாழ்வு ஒரு காலத்தில் அழிந்து விடுமாம். ஆதலால் உழுது பயிரிட்டு உண்டு வாழ்வதற்கு நிகரான உயர்ந்த வாழ்வு வேறில்லை. ஏனென்றால் மற்ற எல்லா தொழில்களுக்கும் எப்பொழுதும் குறைகள் உண்டாம். ஆம், நாம் எத்தனை செல்வந்தர்களாக இருந்தாலும் எமக்கு உண்ண உணவு தருபவர்கள் உள்ளவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்கு நாம் யதார்த்தமாகவே உழவு தொழிலின் சிறப்பை இதன் மூலம் அறிய வேண்டும். எவ்வளவு செல்வாக்கு எத்தனை பணம் இருந்தாலும் எங்களுக்கு உண்ண உணவு எப்படி கிடைக்கிறது? இந்த உணவை எங்களுக்கு தந்தவர்கள் யார் என்று நாங்கள் தேடி பார்த்தால் எங்களுக்கு இந்த உணவை தந்தவர்கள் உழவர்களாகவே விவசாயிகளாகவே இருப்பார்கள். ஆகவே இங்கு உழவின் சிறப்பை கூற பின்வருமாறு வெண்பா கூறப்படுகிறது. அதன் பொழிப்புரையையும் கற்று தெரிந்து கொள்வோம். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே. ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை, கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு. அதாவது நீர் பெருகியோடும் ஆற்றோரத்திலே உள்ள மரமும் அரசனறிய செல்வத்தில் சிறந்திருக்கும் பெருவாழ்வும் ஒரு காலத்தில் அழிந்துவிடும். ஆதலால் உழுது பயிரிட்டு உண்டு வாழ்வதற்கு நிகரான உயர்ந்த வாழ்வு வேறில்லை. ஏனெனில் மற்ற தொழில்களுக்கு எப்பொழுதும் குறைகள் உள்ளன என்று கூறப்படுகிறது. இங்கு வீற்றிருந்த என்பது வாழ்ந்த, பெருமையோடு இருந்த. விழும் என்பது அழியும், அழிந்துவிடும், இல்லாது செல்லக்கூடிய பொருள். ஏற்றம் என்பது உயர்வு, மேன்மை. பழுது என்பது குறைகளை குறித்து நிற்கின்றது. அடுத்து வெண்பாவாக உங்களுக்கு நல்வெளியில் வழங்கப்பட்டிருக்கும் வெண்பா, மூடனுக்கு எப்படி விளக்குவது எப்படி கற்பித்தாலும் எத்தனை முயற்சி செய்தாலும் சிலருக்கு சிலதை விளக்க முடியாது, அவர்கள் விளங்கிக் கொள்ளவும் மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இங்கு வெண்பாவாக நெல்வெளியில் ஔவையார் கூறுகிறார், மூடனுக்கு எப்படி விளக்குவது? பூவாதே காய்க்கும் மரமுல மக்களுளும் ஏவாதே நின்றுணர்வார் தாமுலரே. தூவா அதாவது தூவி விரைத்தாலும் நன்றாக வித்தெனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. பூவாதே என்பது பூக்காமல், ஏவாதே என்பது கட்டளை இடாமலே, ஏவுதல் ஏவாமலே சிலர் செய்வார்கள். கட்டளைகள் இட தேவையே அங்கு இருக்காது. சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் அவர்களுக்கு அதை புரிந்து செய்யும் ஆற்றல் இருக்காது. தூவா விதைகள், தூவாமலேயே சில விதைகள் விழுந்து முளைக்கின்றன. சில இடங்களில் தூவி விதைக்க முயற்சி செய்தாலும் அவ்விதைகள் முளைப்பதில்லையாம். நன்றாக வித்தெனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாதாம். கற்க வேண்டும் என்றோ நல்லறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ உரைக்காது என்கிறார் புலவர். பார்ப்போம். பூவாதே காய்க்கும் மரமுல மக்களுளும் ஏவாதே நின்றுணர்வார் தாமுலரே. தூவா விரைத்தாலும் நன்றாக வித்தெனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. வெண்பா 35. பூக்காமலே காய்க்கின்ற மரங்களும் உள்ளன. அவை போல ஒன்றை செய் என்று கட்டளை இடாமலே தானாக குறிப்பறிந்து செயலாற்றுவோரும் உள்ளனர். நன்றாக தூவி விதைத்தாலும் நன்கு முளைக்காத வித்துக்களும் உள்ளன. இவ்வாறுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வித்துக்களை விதைத்தும் முளைக்காதிருக்கும் விதைகளை போலவே, அந்த பயனற்ற செயல் போலவே அறிவில்லாத மூடனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நல்லறிவு உண்டாகாது என்கிறார் நல்வழி என்ற இப்பாடத்தின் 35 வெண்பாவில் அவ்வை பாட்டி. பார்ப்போம். பூவாதே காய்க்கும் மரமுல மக்களுளும் ஏவாதே நின்றுணர்வார் தாமுலரே. தூவா விரைத்தாலும் நன்றாக வித்தெனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. பூக்காமலே காய்க்கின்ற மரங்களும் அவை போல ஒன்றை செய்கின்ற கட்டளையிடாமலே தானாக குறிப்பறிந்து செயலாற்றுவோரும் இங்கு உள்ளனர். நன்றாக தூவி விதைத்தாலும் நன்கு முளைக்காத வித்து போல அறிவில்லாத மூடனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நல்லறிவு உண்டாகாது என்று எமக்கு எடுத்தியம்புகிறார். ஏவாதே என்பது கட்டளை இடாமலே, பூவாதே என்பது பூக்காமலே, தூவா தூவி விரைத்தாலும் என்பது விதைத்தாலும், பேதை மூடன் அறிவிலி உணர்வு நல்லறிவு ஞானத்தை இங்கு புலவர் கூறுகிறார். எனவே மூடனுக்கு எப்படி விளக்குவது என்ற வெண்பாவினூடாக அறிவில்லாதவர்களுக்கு எத்தனை புத்திமதிகளை கூறினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எமக்கு தெளிவாகிறது. இங்கு இந்நல்வழி பாடத்தில் மேற்கூறப்பட்ட நான்கு வெண்பாக்களையும் அன்பான மாணவர்களே கட்டாயமாக நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளில் இச்செய்யுள்களின் இடைவெளிகளை நிரப்ப அல்லது அரும்பத பொருட்களை எடுத்தியம்ப அல்லது வெவ்வேறு சிறு வினாக்களுக்கு விடையளிக்க சில வேளைகளில் எதிர்பார்க்கப்படுவதாக அமைந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்பாடம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. இப்பாடலில் பாடத்தில் வரும் சிற்சில கேள்விகள். பாடல்களில் சிற்சில அரும்பத சொற்கள் வரும்போது இப்பாடத்தின் முழுமையான விளக்கத்தில் பல்வேறுபட்ட வினாக்களை உங்களுக்கு தொடுக்கும் போது நீங்கள் விடைகளை திட்ட தெளிவாக எழுத்து பிழைகளின்றி எழுதுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நல்வழி கூறும் ஒரு சாதிகளும் எவை? உங்களுக்கு தெரியும், இப்பாடத்தில் முதலாம் வெண்பாவில் இரண்டு சாதிகள் கூறப்படுகிறது. தர்மம் செய்தவர்கள் உயர்ந்தவர்கள், தர்மம் செய்யாதவர்கள் இழிகுலத்தவர்கள். இங்கு தர்மம் செய்பவர்கள் தர்மம் செய்யாதவர்கள் என்ற இரண்டு சாதிகள் கூறப்படுகிறது. நெல்வெளியில் கூறப்பட்டுள்ள மனிதர்கள் தேட தகுந்த செல்வம் எது? நெல்வெளியில் கூறப்பட்டுள்ள மனிதர்கள் தேட தகுந்த செல்வம் மரியாதை ஆகும். நல்ல குடியில் பிறந்தவர்களுடைய இயல்பு எது? நல்ல குடியில் பிறந்தவர்கள் தம்மிடம் இல்லாத போதும் தன்னை நாடி ஒருவர் வந்து கேட்கும் போது இல்லை என்றாது கொடுக்கும் பண்பை உடையவர்களாக இருப்பார்கள். இது நல்ல குடியில் பிறந்தவர்களுடைய இயல்பாகும். அப்பொழுது நல்ல குடியில் பிறந்தவர்களுடைய இயல்பு யாது என்ற கேள்விக்கு நீங்கள் ஒரே வரியில் பதில் எழுத வேண்டும். ஆகவே தான் வறுமையுற்றிருக்கும் போதும் தன்னை நாடி வருபவர்களுக்கு இல்லை எனாது கொடுக்கும் உயரிய பண்புடையவர்களாவர் என்று நீங்கள் விடையளிக்க வேண்டும். உயர்வான வாழ்வாக ஔவையார் எவ்வாழ்வை குறிப்பிடுகின்றார்? அதாவது எமக்கு உயர்வான வாழ்க்கை என்று ஔவையார் கூறுவது உழுதுண்டு வாழும் வாழ்க்கை. உழவர்களின் உழுதுண்டு வாழும் வாழ்க்கையை இங்கு உயர்வான வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறார். நல்வழி பாடல்கள் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட அறக்கருத்துக்கள் மூன்றினை குறிப்பிடுக. இங்கு நாம் கற்ற பாடத்தின் தொகுப்பிலிருந்து நல்வழி பாடல்கள் பாடத்தின் மூலம் நாம் பெற்ற அறக்கருத்துக்கள் பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும், பிறருடன் மரியாதையாக வாழ வேண்டும், உழவின் சிறப்பை உணர்ந்து வாழ வேண்டும், வறுமையுற்றிருக்கும் போதும் எம்மை நாடி வருவோருக்கு நாம் எப்பொழுதும் உதவி செய்யும் பண்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். இங்கு கேட்கப்பட்டிருப்பது அறக்கருத்துக்கள் மூன்று. நீங்கள் ஒவ்வொரு வெண்பாவிலும் உள்ள அறக்கருத்துக்களை அறிந்து வைத்திருப்பீர்களானால் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே இந்த நல்வழி பாடத்தில் உள்ள அனைத்து அரும்பத சொற்களையும் மீண்டும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். நீங்கள் குறிப்பாக தமிழ் பாட பயிற்சி கோப்பையில் எழுதி மனனம் செய்து கொள்ளலாம். முதலாவது வெண்பாவில் ஒழிய என்பது அல்லாமல், சாற்றுங்கால் என்பது சொல்லுமிடத்து, மேதினி பூமி உலகம் பார் என்பவற்றை குறிக்கிறது, இட்டார் கொடுப்பவர், வள்ளல் பிறருக்கு உதவி செய்பவர், பட்டாங்கு என்பது உண்மை நூல் அறநூல் ஒன்றை குறிக்கிறது. இரண்டாவது செய்யுள் வெண்பா எட்டு மரியாதையே தேட்டம், தேட்டம் என்பது தேடியது, மகிதளம் என்பது பூமி, நில்லாது தெரியாது நிற்காது, தனம் என்பது பொருள், ஈட்டும் என்றால் சேர்க்கும், நாங்கள் ஈட்டிக்கொள்கிறோம், நாங்கள் சேர்த்து கொள்கிறோம், எண்ணிறந்த அளவில்லாத, இவை இரண்டாவது செய்யுள் வெண்பா எட்டில் உள்ள அரும்பத சொற்களுக்குரிய விளக்கமாகும். மூன்றாவது செய்யுள் நல்ல குடி பிறந்தார் இயல்பு, இது பெருக்கு என்பது வெள்ளம், ஊற்று என்பது சுரத்தல், ஊட்டும் என்பது காப்பாற்றும், நல்கூர்ந்தார், நல்குறவு என்பது பிள்ளைகளே வறுமையை குறிக்கும், நல்குறவு பெருமை, நல்கூர்ந்தார் வறுமை அடைந்தவர், இசைந்து மனம் ஒப்பி மனம் ஒத்து போவது, மனம் விரும்பி நிற்பது என்பதை குறித்து நிற்கும். அடுத்து உழுதுண்டு வாழ்தலே உயர்ந்தது என்ற தலைப்பின் கீழ் வரும் வெண்பா 12. இதற்குரிய பொருளாக அரும்பத சொற்களாக வீற்றிருந்த, வாழ்ந்த, இருந்த, தரித்திருந்த, குறித்த இடத்தில் தரித்த என்ற அகராதி சொற்களின் பொருட்களை ஏற்கின்றது. வெளும் என்பது அழியும், ஒளியும், இல்லாது போகும், வெளும் அழியும், ஒளியும் இல்லாது போகும். ஏற்றம் என்பது உயர்வு, மேன்மை, சிறப்பு என்ற பொருளையும், பழுது என்பது குற்றம், குறை, மாசு என்ற பொருளையும் கொண்டு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நான்காவது செய்யுள் மூடனுக்கு எப்படி விளக்குவது. பூவாதே என்பது பூக்காதே, ஏவாதே கட்டளை இடாமலே, விரைத்தாலும் விதைத்தாலும் என்பது இங்கு மருவி விரைத்தாலும் என்று பாடப்பட்டிருக்கிறது. விரைத்தாலும் என்பது விதைத்தாலும் என்ற பொருளையும், பேதை என்பது மூடன், அறிவிலி அறிவு இல்லாதவன் என்ற பொருளை கொண்டு விளக்கப்படுகிறது. இச்செய்யுளில் உரைத்தாலும் தோன்றாது உணர்வு, உணர்வு என்று இங்கு சொல்லப்படுவது நல்லறிவையாகும், நல்ல அறிவை ஞானத்தை மேன்மையை குறித்து நிற்கும், நல்லறிவு ஞானம் மேன்மையான கற்றல் அறிவு என்பவற்றை உணர்வு என்ற சொல் குறித்து நிற்கின்றது. இப்பாடத்தில் அகராதி பயன்பாட்டுக்காக உங்களின் தேடலுக்காக சில சொற்கள் விடப்படுகின்றது. மேடு, குடி, ஏற்றம், உற்றார், மாநிலம், பதை. இது உங்களுக்கு மேலுள்ள அரும்பத சொற்களில் பொருள்கள் அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறிப்புகளாக எடுத்து மனனம் செய்து செய்யுள்கள் அனைத்தையும் முழுமையாக மனனம் செய்து சிறு வினாவிடைகளுக்கும் தயாராகி கொள்ளுங்கள். அன்பான மாணவர்களே, இன்று நாம் இதுவரை கற்றது நல்வழி என்ற பாடமாகும். ஔவையாரால் எழுதப்பட்ட நல்வழி என்ற பாடத்தின் ஊடாக 5 வெண்பாக்கள் இம்மால் பாடப்பட்டது. முதலாவது வெண்பா சாதி 2 என்பதன் ஊடாக தர்மம் செய்தவர்கள் தர்மம் செய்யாதவர்களின் பண்புகளும், மரியாதையே தட்டம், அதாவது நாங்கள் இவ்வுலகில் பெருமதியாக சேர்த்து வைக்க வேண்டியது மரியாதை என்ற பொருளையும், நல்ல குடியில் பிறந்தவர்கள், அதாவது தமக்கு இல்லாத சந்தர்ப்பத்திலும் பிறருக்கு உதவி செய்யும் பாரிய பண்பை உடையவர்களாக இருப்பவர்கள் உயர்குலத்தார் என்ற பொருளையும், உழவர்களின் சிறப்பை உணர்த்தும் உழுதுண்டு வாழ்தலே உயர்ந்தது என்ற பொருளையும் அடிப்படையாக கொண்டு எம்முடைய இன்றைய நல்வழி பாட கற்பித்தலானது அமைந்திருந்தது. இங்கு நாம் எமக்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய நட்பண்புகளை, இப்பாடத்தினூடாக பெற்றுக் கொள்ளக்கூடிய அரும்பத சொற்விளக்கங்களை, இதன் பொருளை முழுமையாக அறிந்து பாடத்தை மீண்டும் ஒரு முறை நீங்கள் சுயமாக வாசித்து கற்றவற்றை இப்பொழுது கேட்டவற்றை மீட்டி பார்ப்பீர்களானால் முழுமையாக இப்பாடம் உங்கள் மனதிற்குள் சென்றிருக்கும் என்ற பூரண நம்பிக்கையுடன் உங்களுக்கு கற்பிக்க சந்தர்ப்பம் வழங்கிய உவா சமூக வானொலிக்கு மனமுவந்த நன்றிகளை கூறி அன்பான மாணவ மாணவியரே, பரீட்சைக்கு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.